நன்றியாவியானவரே, எங்களை பலப்படுத்துகிற உங்களாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை சுகப்படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களை தூக்கி விடுகிறவர், உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லிடத்திற்கு ஆய் நன்றியப்பா. எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. நசரீனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது, ஆனால் கர்த்தரோ ஒருபோதும் அவர் மாறுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி ஒரு பகுதியை நான் பேசியது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஹல்லேலூயா. இதே செய்தியை நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேளு நிலையை நான் பிரசங்கித்தேன். போன முறை நான் இங்கே செய்தது. இன்றைக்கு ஒருவர் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், தங்கள் வீட்டிலே இருந்த காரியத்தை அப்படியே அந்த பிரசங்கம் அந்த நாளிலே வெளிப்படுத்தியதாக அவர்கள் என்னிடத்தில் சொல்லி சபம் பண்ணிவிட்டு கடந்து சென்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த பிரசங்கங்களும் சும்மா வருவதில்லை, எந்த பிரசங்கங்களும் சும்மா போவதும் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அந்த செய்தியின் ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், அங்கே போய் நான் தொடர நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர்
மன்னியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் எந்த விதத்தில் அவரை துக்கப்படுத்தலாம், எந்த விதத்தில் தேவனை நாம் துக்கப்படுத்தலாம்? பிரியமானவர்களே, நமக்கு அநேக தடவைகளே தேவ ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துவது நமக்கு தெரிகிறதில்லை. ஏனெனில் வழக்கம் போல நம்முடைய வாழ்வு இருக்கிறது, வழக்கம் போல காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வழக்கம் போல எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை அனுதினமும் தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டு சீர்தூக்கி பார்க்கப்பட்டு நம் வாழ்வை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்த வேண்டியது இந்த காலகட்டத்தில் நமக்கு அவசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த காலகட்டத்தில் தேவாவியானவர் கொடுக்கப்பட்டது பெரிய ஒரு பாக்கியம். பழைய ஏற்பாட்டில் கூட அங்கே கொடுக்கப்படவில்லை. தேவாவியானவருடைய கிருபை இருந்தது, ஆனால் அவர் நமக்குள்ளே தங்கி இருந்து இன்றைக்கு அவர் செய்கிறது போல அந்த சலாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆகையினாலே அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முச்சரையாக பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதீங்க. பிரியமானவர்கள், எத்தனை தடவை தேவனுடைய ஆவியானவரை கர்த்தரை நாம் துக்கப்படுத்தினோம் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அநேக தடவை தெரியாமலே போய்விட்டது. ஏன்? சிம்சோனும் தன் வாழ்விலே வழக்கம் போல காரியத்தை செய்தான். கர்த்தர் இருந்ததும் தெரியல, தேவன் போனதும் தெரியல, கர்த்தர் அவனுக்குள்ள கிரிய செய்ததும் தெரியல, ஒன்றுமே தெரியவில்லை. வழக்கம், அது பழக்கமாக நமக்கு மாறிவிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு வழக்கம் போல அல்ல, பழக்கம் போல அல்ல, அனுதினமும் தேவனுடைய கிருபையிலே இருக்கிறது என்பதை நாம் மறவாமல் அனுதினமும் நம் வாழ்வை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது நம் வாழ்வுக்கு நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அநேகர் மற்றவருடைய வாழ்வின் நன்மையை கருதுவதுண்டு, மற்றவருடைய வாழ்வின் நன்மையை கருதி நடக்க நினைப்பதுண்டு. அவர்களை விட நம் வாழ்விலே ஆவியின் வாழ்விலே நல்லவர்களும் வல்லவர்களும் போல நாம் நினைப்பதுண்டு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா பிரியமானவர்களே, முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகையினாலே நம்முடைய உள்ளான வாழ்வு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் முழுவதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவ ஆவியினுடைய வழிநடத்தல் அமோர்கமாக இருந்தது. ஊழியர்களும் சரி, சபையும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, சபையும் சரி, ஆவினால் நிரப்பப்பட்டு அடிக்கடி குட்டப்பட்டு அடிக்கடி மனம் திரும்பின ஜனங்களை அங்கே நாங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கடைசியாக தேவாவினாலே நிரப்பப்பட்டு நம் வாழ்விலே நாம் குட்டப்பட்டு நாம் மனம் திரும்பிய நாட்கள் எவைகள் என்றால் அவைகள் மறந்து விட்டது. நானும் சரி நீங்களும் சரி, அவைகள் மறந்து விட்டது. செய்திகள் நல்லா இருக்கிறது, அருமையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்து செல்லுகிறோம். ஆனால் செய்திகளும் தேவ ஆவியானவருடைய வழிநடத்திலும் நம் வாழ்வில் எண்ணத்தை உருவாக்கியது. அதுதான் நமக்கு இன்றைக்கு தேவை. பொல்லாத நாட்கள், வேதனையின் நாட்களிலே நாம் நிற்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையினாலே நமக்கு ஆசீர்வாதமாக, நமக்கு நன்மைக்கு, சபையின் வளர்ச்சிக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எனில், சகலவிதமான கஷ்டப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதை குறித்து நான் கடந்த முறை பார்த்தேன், ஆரம்பி நான் இதை பார்த்து சென்றால் எனக்கு உதவியாக இருக்கும் சொல்லி இதை குறித்து நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்வில் இருக்கிற பொழுது தேவனை நாம் துக்கப்படுத்துகிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். மற்றவர்கள் நினைப்பது, நினைக்காம இருப்பது, சிந்திப்பதெல்லாம் அடுத்த காரியம். ஆனால் நாம் தெய்வத்தை துக்கப்படுத்தி விடுகிறோம். எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறவர் துக்கம் அடைந்து விடுவார். அவர் எங்களை விட்டு விலகுவதற்கு இவைகள் வழியமைத்துவிடும், வழியமைத்துவிடும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நாட்கள் போக போக எவ்வளவுக்கு தேவனோடு இணைகிறோம் என்பது நம் வாழ்வுக்கு முக்கியம். நாங்கள் ஆராதனைக்கு வருவது முக்கியம், ஊழியங்களை செய்வது முக்கியம், நீண்ட விசுவாசிகளாக இருப்பது முக்கியம், ஊழியர்களாய் இருப்பது முக்கியம். அதை விட முக்கியம் என்னவெனில், தேவ ஆவியானவரோடு என் வாழ்வு எப்படி இருக்கிறது, அவர் என் வாழ்வில் சந்தோஷமாய் இருக்கிறாரா, அவர் என்னில் பிரியமாய் இருக்கிறாரா என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டும். சிம்சோனை போல, வழக்கம் போல நம்முடைய வாழ்வு இருந்து விட்டால் முடிவு சங்கரமாகிவிடும், முடிவு வேதனைக்குரியதாக மாறிவிடும், முடிவு கவலைக்குரியதாக மாறிவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உள்ளான வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே தேவ உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள் போல எனக்கு தெரிகிறது. நீங்கள் மாத்திரமல்ல, இதுல பார்க்கிறவங்க கூட, எந்த சபையாக இருந்தாலும். ஏன், காலங்கள் நம்மளை நெருக்கிவிட்டது, காலங்கள் நம்மளை என்ன செய்து விட்டது, தடுமாற பண்ணிவிட்டது. ஆகையினால பிரியமானவர்களே, நம் வாழ்விலே எவைகள் இருக்கிறது, நம் உள்ளத்தில் எது இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியில் நிறைக்கப்பட்டவர்கள் பக்தி விருத்தியை பேசுவார்கள். ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்வுள்ளவர்கள், அங்கே அநேக வசனங்கள் எடுக்கிறது, எடுக்க நான் போகவில்லை. எனக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள் அவர்கள் பக்தி விருத்தியை பேசுவார்கள். சபையின் பக்தி விருத்தி, சபையின் தேவர் ஆட்சியத்தின் பக்தி விருத்தி, தேவர் ஆட்சியத்தின் நன்மையை கருதி, தேவர் ஆட்சியத்தின் தேவ பிள்ளைகளுடைய நன்மையை கருதி பக்தி விருத்திக்குரியவைகளை பேசுவார்கள். அதை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம். நாம் தேவ பிள்ளைகள், தேவ ஆவியில் நிறைக்கப்பட்டவர்கள், தேவ அபிஷேகத்தை பெற்றவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு சொல்லுவா, தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுவிடலாம், ஆனால் அதை காத்துக்கொள்வது இலகுவல்ல. தேவ அபிஷேகத்தை நாம் பெற்றுவிடலாம். ஏன், அநேக பெற்றிருந்தார்கள் ஆனால் காத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டார்கள். விளங்குறதா? இன்னைக்கு நமக்குள்ளே தேவாவியானவர் அளவில்லாமல், ஏன், போஸ்டர் நடவடிக்கைகளிலே தேவாவினாலே நிரப்பப்பட்டு எழுப்புதலின் காலத்திலே வாழ்ந்த அநேகர் வஞ்சிக்கப்பட்டு தேவாவியிலிருந்து விலகி போனார்களே. அபிஷேகத்தை நாம் பெற்றுவிடலாம், ஆனால் அதை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆராதனை செய்கிறோம், தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம், நாளைக்கு இந்த அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டுமே, முடியுமா, ஏலுமா? நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நம் வாழ்வில் எது நிலைத்திருக்கிறது? அதன் அடிப்படையிலே தான் நாம் தேவ பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும், தேவனுடைய எண்ணியை நாம் காத்துக்கொள்ள முடியும், தேவனுடைய அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது குறித்து கணக்கு பேசலாம். இந்த ஆவிக்குரிய பக்தி விருத்திக்குரிய வாழ்க்கையும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை குறித்தும் நிறைய பேசலாம். அதை குறித்து பேசுவதற்கும் ஆயத்தப்படுத்த விரும்பினேன். ஆனால் எனக்கு ஒரு சம்பவம் இருதயத்தை நிறைத்தபடியினால் அங்கே நான் போக விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படுகிற உன்னுடைய மீட்புக்கென்று கொடுக்கப்பட்ட ஆவியை துக்கப்படுத்தாத. உனக்குத்தான் நன்மை, எனக்குத்தான் நன்மை, உனக்கும் எனக்கும் என்றுதான் அவர் கொடுக்கப்பட்டிருந்தார். யாருக்குப்பா கொடுக்கப்பட்டார்? யாருக்கு தேவாவியானவர் கொடுக்கப்பட்டார்? எனக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டார். அவர் அவரை துக்கப்படுத்தாத. நான் கடந்த முறை சொன்னேன், முக்கியமானவர்கள், தேவைப்பட்டவர்கள், தேவையானவர்களை துக்கப்படுத்த நாம் விரும்புவதில்லை. அப்படித்தான் துக்கப்படுத்தினாலும், ஆனால் இவரையோ அன்று தினமும் நம்மளோடு இருக்கிறவர். துன்பத்தின் நாட்கள், வேதனையின் நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், எல்லாவற்றிலையும் அவர் எங்களோடு தான் இருக்கிறவர். அவர் எப்ப துக்கம் அடைகிறார் என்று எங்களுக்கு தெரிகிறதில்லை. அவர் எப்ப எங்கள் நிமித்தம் மகிழ்ச்சியா இருக்கிறார் என்றும் நமக்கு தெரிகிறதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சபைகள் ஆவியானவரை குறித்து அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சபைகள் நமக்குள்ளே அவரை கொண்டு செல்லுகிறோம் என்ற அறிவு இருக்க வேண்டும். அநேகருக்கு தேவன் துக்கப்படுகிறாரோ இல்லையோ அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை. அநேகரை நாங்கள் பார்க்கிற பொழுது அப்படி ஆவியினால் நிறைந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அவருடைய நடத்தைகள், வளத்தைகள், ஓட்டங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் வேதனைக்குரியவர்கள். ஏனெனில் ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிக்கிறீர்களே என்று சொல்லி நாம் வேதத்தில் வசனம் பார்க்கிறோம். அது நான் நேற்று இரவு திடீரென்று என்னுடைய உள்ளத்திலே அது விழுந்தது. அதை எடுத்து பச்சு யோசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தில் எத்தனை பெயர் ஆவியிலே ஆரம்பித்தார்கள். இந்த தேசத்தின் சபையின் சரித்திரங்கள் என்று சொல்லி பார்த்தால் அநேகர் ஆவியிலே ஆரம்பித்தார்கள். அநேகர், ஒருவர் அல்ல, இருவர் அல்ல. ஆனால் இன்று அது மாம்சத்தில் முடிந்து விடுகிறது. அதனால் நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன், தெரிந்ததை சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அநேகருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் துக்கமடைந்து விடக்கூடாது. நம் வாழ்விலே நாம் கற்றுக்கொண்டது என்னவெனில், மற்றவர்களுக்கு முன்பாக துக்கமடைந்தாலும் தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது. விளங்குறதா? மற்றவர்களுக்கு முன்பாக நாம் துக்கப்பட்டிருந்தாலும் தேவனை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவர் துக்கமடைந்து விடக்கூடாது. என் நிமித்தம் அது காரியக்காரர்களால் நாம் இருக்க வேண்டும். விளங்குறதா? இங்க இருக்கிற அநேகர் இருக்கிறீர்கள், என்னுடைய உள்ளத்தில் என்ன போகுதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனா உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் துக்கமடையதை பார்க்கிலும் தேவன் என் நிமித்தம் துக்கமடையாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பிரசங்கம் அல்லாவிட்டால் ஆலோசனையாகும் உங்களுக்கு. பிரியமானவர்களே, தொடருவோமா நாங்கள்? ஏனெனில் இப்படி இருந்தால் நாம செய்திக்குள்ளே போக முடியாது. இப்பொழுது இதுல என்ன ஒரு காரியம், எனக்கு நீதிமொழிகளிலே ஒரு சில காரியங்களை நான் போன முறை வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். ஆகையினாலே தேவாவியானவர் துக்கப்படுத்தாத படிக்கு சில காரியங்களை நான் பார்க்க. நீதிமொழிகள் 6:12 இந்த வாசிங்க, சீக்கிரமா வாசிப்போமா. நீதிமொழிகள் 6:12.
பேலியாளின் மனுஷனாகி ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயம் என்று சடுதியில் நாசமடைவான். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
ஆகிய பிரியமானவர்களே, இதை குறித்து ஒன்றொன்றாக நான் பிரசங்கம் பண்ணியது, இதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். இது எனக்கு உள்ளத்தில் வந்தபடினால் இதை நான் கோட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இவைகள் நம் உள்ளத்தில் இருக்கிற பொழுது தேவ ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கமடைந்து விடுவார், துயரமடைந்து விடுவார். ஆவிக்குரிய கனிகளை குறித்து எழுதுகிற பொழுது கலாத்தியர்லே மாம்சத்தின் கனியை குறித்தும் எழுதுகிறார். ஆவிக்குரிய கனி எப்பொழுது நமக்குள்ள இருக்கும்? தேவ ஆவியானவர் நம்மளோடு இருக்கிற பொழுது. அவர் இல்லை என்று சொன்னால் அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம் வாழ்விலே நிறைந்துவிடும். அதுல அநேக காரியங்கள் இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். ஆகையினாலே ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஏழம் அவருக்கு அறிவறுப்பானவைகள், அவையான மேட்டிமை, பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனைகளை புனைக்கும் இருதயம் உள்ளவர்கள். எனக்கு இந்த ஏழிலையும் இது ஒன்றுதான் பிடிக்கும். என்ன தெரியும்? இந்த துர் ஆலோசனையை புனைப்பது, ஒன்றுமே இல்லாதவர்களை பிணைத்துக் கொண்டிருப்பது, ஒன்றுமே இல்லாதவர்களை பேசிக் கொண்டு இருப்பது, அதை கர்த்தர் வெறுக்கிறார். இதுக்கு மேல அநேக காரியங்கள் இருக்கிறது. அபத்தம் பேச்சு, சகோதரர்களுக்கிடையே விரோதங்களை உண்டு பண்ணும் ஆகிய இவைகளே. இதை குறித்து கலாத்தியர் எழுதுகிற பொழுது நினைக்கிறேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் கலாத்தியரே என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறது? அடிப்படையிலே தேவாவியானவர் நமக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறார், வேறு காரியத்தில் அல்ல. ஆகியனால எங்கள் உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறது? இன்னைக்கு எது நிறைந்திருக்கிறது? வசனம் நிறைந்திருக்கிறதா? ஆவிக்குரிய காரியங்கள், தேவ சிந்தை நிறைந்திருக்கிறதா? எது நம்முடைய இருதயத்தை நிறைந்திருக்கிறது? நான் போன முறை பேசினது எனக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, இன்று நடப்பவைகளை இன்றோடு மறக்க நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு கேளில் ஒரு காரியம் ஒருவருக்கு சொல்லிவிட்டு வந்தேன். கொண்டு இருதயத்தை நிறைத்து அதையே வைத்திருந்து காலகாலமாக கொண்டு சென்று நம்முடைய வாழ்க்கையை பிரயோசனமற்றதாக மாற்றி விடுகிறோம். தேவன் தந்த வாழ்வு, கர்த்தர் தந்த வாழ்வு, அது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக நாம் மகிழ்ச்சியாக, தேவன் சந்தோஷப்படத்தக்கனவையாக நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய செய்திக்குள்ளே நான் போகவில்லை. கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து வாசிங்கள். அது எனக்கு பிடிச்சது. நேற்று இரவு நான் வாசித்து விட்டு எனக்கு ஏதோ எல்லாம் யோசித்தேன். மூன்றாவது ஒன்றில் இருந்து வாசிங்கள்.
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்?
யார்? எனக்கு அருமையான கலாத்தியருக்கு எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. யார்? ஜனத்தை பார்த்து எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. சரி, வாசிங்க.
நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்?
உங்களை மயக்கியது என்ன?
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்தியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
எனக்கு இந்த முதல் பகுதி பாருங்க, நம்மளை எது எல்லாம் இன்னைக்கு மயக்கி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல. பாருங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத படிக்கு, வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எங்களை மயக்கி இருக்கிறது. பிரியமானவர், எது? புத்தி இல்லாத கலாத்தியர் எழுதுகிறார் அவர். இன்றைக்கு உங்களை பார்த்து புத்தி இல்லாதவர்கள் சொன்னால் நீங்க கோபிப்பீர்கள். ஊழியக்காரர்கள் அப்படி பேசக்கூடாது என்று சொல்லி அதுக்கு ஒரு பிரசங்கம். ஞானிகள் போல பத்து வசனங்களை எடுத்து அதுக்கு ஒரு வழிமுறைகள். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார்? புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு உங்களை இருதயத்தை மாற்றியது யார்? தந்து வாசிங்க.
ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா?
அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க, ஆவியினாலே நான் முதல்ல சொன்னேன், அநேகர் ஆவியிலே ஆரம்பித்து தங்கள் வாழ்க்கையை மாம்சத்திலே முடிக்கிறார்களே. என்ன கவலை, என்ன கவலை! உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரிந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட அந்த நாள் வாழ்க்கைகள் எல்லாம் ரம்யமானது. இன்னைக்கு அவர்கள் நான் நினைக்கிறேன் வயது முதிர்ந்தவர்கள் ஆகி இருப்பார்கள். அன்னைக்கு விசுவாசிகள் என்ற அப்படி இருக்கணும் என்ற அளவுக்கு பெயர் பெற்ற விசுவாசிகளை நான் அறிவேன். ஊழியர்களை குறித்து நான் பேசவில்லை, விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். அவங்களோட வைராக்கியம் என்ன, அவங்களுடைய பேச்சு என்ன, அதன் பக்தி விருத்தி என்ன, கர்த்தருடைய ஆவியருடைய வழிநடத்தல் என்ன, அதன் புரிந்துணர்வு என்ன, பா, அநேகரை நான் அறிவேன், அநேகரை நான் அறிவேன். ஆனால் வேதத்தில் ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நீங்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்வு, ஆவிக்குரிய ஊழியம், ஆவிக்குரிய ஓட்டம், ஆவிக்குரிய வழிநடத்தல், தேவ பிரசன்னத்தில் நனைவு. ஏன், எப்படி பார்ப்போமே, நம் ஆவிக்குரிய ஆரம்ப நாட்களை குறித்து கொஞ்சம் சிந்திப்போமே. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நாட்கள், மை காட், ஜபத்திற்கு கொடுத்த மரியாதை, ஆராதனைக்கு கொடுத்த மரியாதை, பைபிள் ஸ்டடிக்கு கொடுத்த மரியாதை, பேச்சில் இருந்த டிசிப்ளின் என்ன, பேச்சில் இருந்த சுத்தங்கள் என்ன, கூட்டத்துக்கு லேட்டண்டா விழுந்தடிச்சு ஓடி வந்த உனக்கு தான் சொல்றேன், ஓட்டமோ ஓட்டம், விழுந்தடிச்சு ஓடி வந்து, ஏனெனில் எனக்குள்ள இருந்தவர் ஒருவர் இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்தின ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்திய ஒருவர் இருக்கிறார், ஓடென்று சொன்னவர் ஒருவர் இருக்கிறார். ஆனாலோ திடீரென்று ஒரு கப்பல் சேதம் வந்து விட்டதப்பா, திடீரென்று ஒரு சுழற்காற்று அடித்து விட்டது. இன்றோ நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள், சிந்தனைகள் மாம்சத்துக்குரியதாக மாறிவிடுகிறது. திடீரென்று கப்பல் அடிபட்டு விட்டது, உடைஞ்சு விட்டது, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, ஓட்டம் சரி, எல்லாம் சரி. தேவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த பசிதாக உள்ள பசிகள் இந்த கெங்கே, அவர் இருந்தா அந்த பசி எங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு டைம் இருந்தால் அதை குறித்து நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதை குறித்து பேசுகிறோம்? பக்தி விருத்தியானது, ஜபத்தை குறித்து, வேத வசனங்களை குறித்து, எடுத்து வைத்து ஆராய்ந்து பிச்சு தின்ற அனுபவங்கள் எல்லாம் எங்கப்பா, எங்க? பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பிரசங்கம் கேட்டேன் என்று விட்டு தயவு செய்து யாரும் போகாதங்க, அதனால எந்த பிரயோசனமும் நமக்கு கிடையாது. ஆவியின் ஆரம்பம் எப்படி இருந்தது? வெளிப்படுத்தல ஏழு சபைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ இப்படி இருந்த, நீ இப்படி நடந்த, நீ இப்படி ஊழியத்தை செய்த, நீ இப்படி என்னோடு இருந்த, ஆனா இப்ப இல்ல என்றதை தான் அங்கே எழுதுகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது தேவனுக்கும் எனக்கும் உரியது, எனக்கும் நான் பழகிறவர்களுக்கும் உரியது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, பிரதர் நீங்க நல்ல பிரதர், நீங்க நல்ல பிரதர், பிரதர் நீங்க நல்ல பிரதர் என்று சொல்றது அல்ல வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக அவரை துக்கப்படுத்தாமல் வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமான தேவன் பிள்ளைகளே, அநேக தடவைகள் தேவன் இதை குறித்து என்ன நினைக்கிறார் என்று நாம் சிந்திப்பதே கிடையாது, சிந்திப்பதே கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, முதல்ல வாசித்த வார்த்தைகள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், மாம்சத்துக்குரிய விதமான காரியங்கள் நம் வாழ்வில் இருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் துக்கம் அடைவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்பது, நாம் பேசுவது, நாம் செயல்படுகிற காரியங்கள்ல எங்களுக்கு எவ்வளவுத்துக்கு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறது? சில காரியங்களை குறித்து பேசினால் நீங்களே இப்பவே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமடைய. என்னவெனில், சில பேர் வசனங்களை எடுத்து வச்சு அதை குறித்து பேசுவார்கள். பிரதர் எனக்கு இப்படி, எனக்கு ஆண்டவர் பேசினார், எனக்கு இப்படி இருக்கிறது, எனக்கு கவலையாக இருக்கிறது, இந்த கூட்டத்துக்கு போகல், இந்த ஜபத்துக்கு போகல், இந்த ஆராதனைக்கு போகல. அப்படிப்பட்ட பேசினவர்கள் இன்று என்ன, ஏன் வேதத்திலே வாசித்த என்ன அந்த மூன்று முதலாவது வசனத்தை வாசிங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே,
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை
மகிழ்ச்சியது என்ன? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழுவதற்கு, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக சத்தியங்களை பிரசங்கித்தாலும் அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது, ஏற்றுக்கொள்வதே கிடையாது, விட்டுக் கொடுப்பதும் கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது எதற்கு தெரியுமா? சத்தியங்களை பெற்றுக்கொள்வதற்கு, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு, எங்களை அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு, எங்களை அவர் நடத்தி செல்வதற்கு. இதுக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர். அவருடைய வேலைகளை குறித்து ஏராளமாக பார்க்கலாம். அவர் போதிக்கிறவர், சிச்சிக்கிறவர், ஆட்டுகிறவர், தேர்த்துகிறவர், சுகப்படுத்துகிறவர் என்று எக்கச்சக்கமாக நாங்கள் பேசிட்டு போகலாம். ஆனால் உள்ளான மனிதனிலே என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது? மயக்கம் உள்ளவர்களா இருக்காதீங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. சத்தியம் உங்களை மயக்கட்டுக்கும், வேத வசனம் உங்களை மயக்கட்டுக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மயக்கட்டுக்கும். அதை விட வேறு காரியங்கள் உங்களை மயக்காதிருந்தால் நலமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நாம் நம் வாழ்விலே மாம்சத்துக்குரியவர்களை அநேகம் பேசுவதுண்டு, நிறைய பேசுவோம். நானும் சரி, நீயும் சரி, 24 மணித்தியாலும் நான் ஆவிக்குரிய வார்த்தையை தான் பேசுகிறேன். நான் ஒரு சுத்த பொய்யன், ஆனா நான் முயற்சி எடுக்கிறேன், பேசுவதற்கு முயற்சி எடுக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மாம்சத்துக்குரியவர்களை பேசாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை குறித்து துக்கம் அடைந்து விடுவார். துக்கம் அடைஞ்சா பரவாயில்லப்பா, அந்த தன் பாட்டுக்கு போயிருதாமே, எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. துக்கம் அடைஞ்சிட்டு அவர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தன் பாட்டுக்கு போயிருது, வரேக்கதான் சொல்லி சொல்லி வருது, வரங்களோட வர்றேன் என்றாரு, அந்நிய பாசியோட வர்றேன் என்றாரு, அக்னிமயமாய் வர்றேன் என்றாரு, அக்னிமயமான நாவுகளோடு வர்றேன் என்றாரு, ஜீவ நதியாய் வர்றேன் என்றாரு. ஆனா போகிற பொழுது ஒன்றுமே சொல்றதில்லை. ஆனா நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், அவர் இன்றைக்கு என் வாழ்வில் இருந்து போயிருந்தாலும் நான் இங்கே வந்திருந்து இந்த பிரசங்கத்தை பண்றது தான். ஆனா நான் கண்டுபிடித்தார் என் ஆவியானவர் என்னோடு இல்லை, என் தேவன் என்னோடு இல்லப்பா. அந்த இடத்திலே நான் என்னை சரிப்படுத்த வேண்டியது அவசியம், அவசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்துக்குரிய விதங்கள்ல நடந்து கொள்ளாதிருங்கள், ஆவிக்குரியவர்களாக மாறுங்க, மாறுங்க, மாறிட்டே இருங்க. அவர் வரம்பறைக்கு மாறுங்க. நீங்க மாறி முடியல, நானும் மாறி முடியல, அவர் எங்களுக்குள்ளதான் இருக்க போகிறார். முட்டும் முழுவதுமாக எங்களை மாற்றும் வரைக்கும் அவருடைய வேலை முடியவில்லை, முடியவில்லை. ஆகையினாலே பிரியமானவர்களே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரியமானவர்களே, ஆவியிலே எங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம், ஆவியிலே எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தோம், ஆவியிலே எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆரம்பித்தோம், ஆவியிலே சபை வாழ்வை ஆரம்பித்தோம், ஆவியிலே தேவராட்சியத்தை ஆரம்பித்தோம், ஆவியிலே எல்லாம் தொடக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பிரியமானவர்களே, உங்க மாம்சத்தின் நடவடிக்கைகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பாதிக்கும். நான் இது குறித்து நேற்று நன்றி சிந்தித்தேன், அதிகம் சிந்தித்தேன். உங்கள் மாம்சத்தின் நடவடிக்கைகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பாதிக்கும். ஏன் நான் சொல்லுகிறேன், அனுபவத்தில் சொல்லுகிறேன். எப்படி பிரதர், என் கண்கள் கண்டவைகளை சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மாம்சத்தின் நடவடிக்கைகள், உங்கள் மாம்சத்தின் நோக்கங்கள், உங்கள் மாம்சத்தின் செயல்பாடுகள் உங்கள் பிள்ளைகளை பிடிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன் என்று சொல்லி. ஆகையினாலே ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரியவர்களை பேசுங்கள், பக்தி விருத்திக்கு ஆனதை பேசுங்கள், பக்தி விருத்தியாய் நடந்து கொள்ளுங்கள், சபையின் வாழ்வுக்காய் அர்ப்பணியுங்கள், தேவராட்சியத்துக்காய் செயல்படுங்கள், கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் சொல்லுகிறேன். கடந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை கேள்விப்பட்டேன். வல்லமையாக கர்த்தருக்காய், பயங்கரமாக கர்த்தருக்காய் வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு என்று சொல்லி பயங்கரமாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், தேவ பிரசன்னத்தில் மூழ்கியவர்கள், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளோ இன்றைக்கு தலைகளாக இருக்கிறது, தலைகளாக இருக்கிறது. அவருடைய எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்டன, அவருடைய நோக்கங்கள் உடைக்கப்பட்டன. ஏன் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் சீக்கிரம் கடந்து சொல்லுகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய நாட்களிலே வாழுகிற நாட்களிலே உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நீங்கள் ஓடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற அந்த நாட்களிலே அவர்கள் மாம்சத்தின் நாட்களாக மாறிவிடுகிறது. நான் கொஞ்சம் யோசித்தேன், சில காரியங்களை தூக்கி வச்சு நான் பார்த்தேன், சில காரியங்களின் கண்களுக்கு முன்பாக நடந்தவைகளை பார்த்த பொழுது திரும்பவும் சொல்லுகிறேன். பெரியமானவர்கள், இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தினுடைய நோக்கம் என்ன, என்ன நோக்கம்? இங்கே இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லவா, உங்கள் பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நல்ல ஜாப்புக்கு வர வேண்டும், இதுதான் உங்கள் நோக்கங்கள், வேற எதுக்குமே கிடையாது. உங்கள் பிள்ளைகள் நல்லாய் படித்து பட்டதாரிகள் ஆக வேண்டும் என்பதில் குறிக்கோள் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் ஒரு பிரசங்கியாக வர வேண்டும் என்பதில் குறிக்கோள் இல்லையே. எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறேப்பா, படிப்பு தப்பானது கிடையாது, ஆனால் படிப்பை கொடுக்கிற தேவன் முக்கியம், முக்கியம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்ன செய்யறாங்க தெரியுமா, படிப்புக்கு அவண்டி ஆராதனையை கட் பண்ணுவார்கள். 365 நாளும் படிக்காதவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை படித்து நாளைக்கு டெஸ்ட் எழுத போகிறார்கள். நான் உனக்கு சொல்லவா, நான் இந்த தேசத்தில் இந்த ஹவுஸ் பில்டிங்களை முடிக்கிற பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஆன பொழுது இரவரவாக ட்ரெயினில் போய் 350 கிலோமீட்டர் கங்காலி என் ஊழியத்தை செய்துவிட்டு ட்ரெயினில் சீட் இல்லாமல் அந்த நடு பக்கங்கள இருந்து அந்த பக்கங்களில் இருந்து சாப்பிட்டு அதனால வந்து என்னுடைய நோட் புக்ஸ், என்னுடைய பள்ளிக்கூட படிப்பு எல்லாத்தையும் துளைச்சி விட்டு வந்து அதுல ட்ரெயின்ல நான் போகிற பொழுது ட்ரெயின் டிக்கெட்டையும் துளைத்து விட்டு போதகரிடத்திலே வந்து சொன்னேன், போதகர் ஐயா என்னுடைய டிக்கெட் இது துளைத்து விட்டேன் என்று சொல்லி. அவர் சொன்னார், டிக்கெட் துளைத்து விட்டு எதுக்கு வந்தா என்று சொல்லி கேட்டார். ஏன்னா அவருடைய சைன் இருந்தா தான் நான் அந்த டிக்கெட்டுக்குரிய படத்தை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த நாள் காலையிலே போய் டெஸ்ட் எழுதி என்னுடைய ஹவுஸ் பில்டிங்கை நான் முடித்தேன். பிரியமானவர்களே, அநேக ஜெர்மன் பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்தார்கள், அநேக ஜெர்மன் பிள்ளைகள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே பெரிய பட்ட படிப்பு படிக்கிறது போல எங்கள் கண்களை நீங்கள் துடைக்காதீர்கள். பிரியமானவர்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக சரியாக ஏற்பா 364 என்ன செய்தாய் என்ன செய்தார் கேட்டால் பிள்ளைகள் படிக்கிறார்கள் சொல்லி தாய் தகப்பன் பெருமையாய் சொல்லுவார்கள். ஐயோ என் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று பெருமையா, உன் பெருமை உன்னோடு இருக்கட்டும். 364 நாட்கள் உன் பிள்ளைகள் என்ன செய்தது அதை கண்டிச்சாயா, அதை விசாரித்தாயா? ஏப்பா புட்பாலுக்கு போறா நின்று படி என்று சொல்லு, விளையாட போறா நின்று படி என்று சொல்லு, ஊர்லா போறா நின்று படி என்று சொல்லு, எல்லாவற்றையும் செய்து முடி. ஆராதனையிலே தான் வஞ்சன், அதற்கு பேரு தாய் தகப்பன், அதுல ஒரு பெருமை கூட. என் பிள்ளைகள் ஆராதனை எல்லாம் படிக்கிறார்கள், அவங்க படிக்கிறாங்க, சும்மா இருங்கப்பா. கத்தரை இமமாமத்தி எங்களையும் எங்களுடைய வேலை நீங்க சொல்லுவதை கேட்பதுதான். ஆனா கத்தர் எல்லாவற்றையும் சிந்தித்து நியாயத்துக்கு கொண்டு வருகிறவர். ஆகையினால பிரியமானவர்களே, ஸ்டான்லி எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் படித்த விதம் உங்களுக்கு தெரியுமா? அவர் இங்கிலீஷ் படித்த விதம் உங்களுக்கு தெரியுமா? டாய்லெட்ல இருந்து அவர் இங்கிலீஷ் படித்தார். அவர் ஒரு இன்ஜினியர். இன்னைக்கு தேசங்களை சத்தியத்துக்களை பயிரங்கமாக வல்லமையாக பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கி. ஆராதனையை கட் பண்ணி படிப்பாம், நல்லது, படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நோக்கங்களை அறிவாராக. தாய் தப்பனாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் கண்டவைகளை சொல்லுகிறேன், நீங்கள் ஆவிக்குறிவுளாய் இருந்து உங்கள் பிள்ளைகளை மாம்சத்துக்குள்ளே நடத்தாதிருங்கள். எல்லாரும் வருவார்கள் ஆவிக்குறி, ஓ பிரதர், ஓ சிஸ்டர், ஆனா பிள்ளைகள் எங்க படிக்கிறான், அவன் படிக்கிறான், அவன் படிக்கிறான். சும்மாரியா, நீ ஆவிக்குறின்னு சொல்றதுக்கே சரியில்லாத ஒரு மனுஷன். சரி படிச்சுக்க. கர்த்தர் இறங்காவிட்டால், கர்த்தர் கிருபை செய்யாவிட்டால் உன் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள்? இது வேற பிரசங்கம், ஆனால் வந்துவிட்டது, தொடர்ந்து நாங்கள் வாச. ஆகையினால பிரியமானவர்களே, ஆவியில் ஆரம்பித்த நாம் மாம்சத்திலே முடியாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. என்னுடைய நேரம் ஓடிவிட்டது, ஆகையினாலே நான் ஒரு முக்கியமான சம்பவத்துக்குள்ளே நான் சீக்கிரம் கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16 திருப்பிக்கொள்ளுங்கள், 14 வசனத்தை வாசிங்கள்.
கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
திருப்பி வாசிங்க.
கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு விலகினார். இந்த வசனம் 16 பின்னுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் அடிப்படை சம்பவம் 5 இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் சவுளை விட்டு தேவாவியானவர் விலகினார்? சவுள் யார்? ராஜா. சவுள் யார்? இஸ்ரவேலருக்கு ராஜா, முதலாவது ராஜா. ஜனங்களுடைய விருப்பத்தின்படி தேவனே அவனை ராஜாவாக வைத்தார். தேவனாக சவுளை ராஜாவாக இராதபடிக்கு தள்ளவில்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி சவுளை விட்டு விலகினார். எதற்கு, என்ன நடந்தது, என்ன காரியம் சவுளின் வாழ்வில், என்ன நடந்தது? பிரியமானவர்களே, நாம் இன்று தேவனுடைய சமூகத்தில் இருந்து அநேகர் சொல்லுகிறார் கிருபையின் காலம் என்று நினைக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிற பொழுது தேவாவியானவரை நம்மளை விட்டு விலகுகிறார் என்பது சத்தியம், அது மாறாதது. கிருபையின் காலத்தில் பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தேவன் இறங்கி வந்து நியாயம் செய்து விட்டு கடந்து சென்று விடுவார். இன்றைக்கு நமக்கு நேரம் இருக்கிறது, அவர் வரும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. ஆனால் ஒரு சில நியாய தீர்ப்புகள் முந்திக் கொள்ளுகிறது, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு சிலருடைய நியாய தீர்ப்புகள் பிந்தி கொள்ளுகிறதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே இங்கே என்ன நடந்தது இப்பொழுது வாசிங்க. கொஞ்சம் வசனம் இருக்கல, கொஞ்சம் கணக்கு இருக்கிறது, சீக்கிரம் வாசிப்போம். இப்போ 15 வசனத்திலிருந்து வாசிங்க. 15 வசனத்திலிருந்து
சாமுவேல் சவுளை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன்.
எனக்கு இதை வாசித்த உடனே நேற்று இந்த இரவிலே எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம் என்று சொல்லவா வேணாம், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களை தேவன் வைத்திருப்பார் என்பதை மறவாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிற காரியங்களை தேவன் வைத்திருந்து ஆறுதலாக அவர்களே நியாயம் விசாரிப்பார். அதிலே நாம் மறக்கக்கூடாது, விளங்குறதா? அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, அவர் அதை பார்த்துக்க. மோசேயுடைய காரியத்திலையும் கர்த்தர் மெதுவாக இறங்கி வந்து காரியத்தை செய்தார், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் எங்களுடைய தைரியம், எங்களுடைய தைரியம் எங்க இருக்கு தெரியுமா? என்ன வாதி செய்யுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அவர் நியாயம் விசாரிப்பார். நாங்கள் கலங்குகிற பொழுது அவர் நியாயம் விசாரிப்பார். நாங்கள் கண்ணீர் விடுகிற பொழுது அவர் நியாயம் விசாரிப்பார். இதுக்கு மாறான சத்தியம் வேதத்தில் கிடையாது. ஆகையினால இங்க என்ன நடக்கிறது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கர் வழிமகித்ததை நான் மறக்கவில்லை, நான் மறக்கல. பிரியமான தேவன் பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று சொல்லுவா, தேவன் எதையும் நான் கிருமையின் காலத்தில் வாழு, ஆனால் அவர் மறப்பதல்ல, அவர் மறப்பதல்ல. இன்னைக்கு அநேக இவைகளை தெரியாமல், சத்தியங்கள் தெரியாமல், வேத வசனங்கள் தெரியாமல், புரிந்துணர்வு இல்லாமல், உணர்வு இல்லாமல் அந்த மாதிரி நடந்து கொள்வது கவலைக்குரிய காரியமே, வேதனைக்குரிய காரியமே. ஏனெனில் நாங்கள் தப்பிக்கொள்வோம், ஆனால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நாங்கள் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். ஆண்டவர் நீதியுள்ளவர், ஆண்டவர் நீதியுள்ளவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு இடத்துல என்ன சொன்னார், ஆரோனை எனக்கு ஆசாரியனாக ஏற்படுத்து. எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏற்படுத்து, என் நாமத்தின் நிமித்தம் அவன் ஊழியம் செய்வான், எனக்கு அவனை ஏற்படுத்து. இன்னைக்கு அநேகர் அவர்கள் தான் எங்களை ஆசாரியில் ஆக்கினது போல நடந்து கொள்வதும் பேசுவதும் நிர்விசாரமாக இருப்பதும் ஊழியக்காரர்களை கனம் பண்ணாமல் இருப்பதும் கர்த்தர் விசாரிப்பார், விசாரிப்பார். உங்களுக்கு மாத்திரம் சொல்லலமா கேட்கிற, எல்லா சபைகளுக்கு தான் சொல்றேன், கேளுங்க. உங்களுங்கள் சபைகளில் இருக்கிற ஊழியர்கள் உங்கள் கண்களுக்கு எப்படி தெரிஞ்சாலும் ஆனால் கர்த்தர் உருவாக்கினவர்கள். அவர்கள் முடியும் வரைக்கும் நடந்துதான் செல்ல வேண்டும். அவர்களுக்கு இதுதான் வேலை, இதை விட்டால் வேற வேலையே கிடையாது. ஆகையினால் இங்கே சாமுவேல் வந்து சொல்லுகிறேன், பாரு ஆண்டவர் அதை மறக்கலையாம், அதனால போய் என்ன செய்கிறார், இவர்களை எல்லாம் அடிச்சு இவர்களை எல்லாம் கொண்டு விடுன்னு சொல்லி சொன்னார், சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்ப ஒன்பதாவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் சீக்கிரம் போக விரும்புறேன்.
ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவர்களும் உதவாதவிகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு ஏன் போனார் என்பதை குறித்து நான் பேசுகிறேன், கொஞ்சம் காரியங்கள் நான் பேச விரும்புகிறேன். இங்க என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் என்ன சொல்றான், அங்க இருக்கிற ஒன்றையும் நீ கொன்றக்கூடாது, எல்லாவற்றையும் ஸ்டாக் கொண்டு போட வேண்டும், எல்லாவற்றையும் செய்து விட வேண்டும், எல்லாவற்றையும் ஒன்றும் கொன்றக்கூடாது, ஒன்றுமே கொன்றக்கூடாது, நீ எல்லாவற்றையும் கொலை செய்து எல்லாவற்றையும் வெட்டி விழுத்தி விட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்ல, சாமுவேல் சவுலுக்கு சொல்ல. சவுல் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா, அற்பமானவைகளை திருப்பி வாசிங்க சிஸ்டர். அந்த வசனம்,
சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப
அழித்து போட மனம் இல்லாமல். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் ஆவியெல்லாம் நிறைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்கிறது, சவுல் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் தனக்கு மனதில்லாதிருந்தான். முதலாவது காரியம் நான் பின்னுக்கு போறதுக்கு மேல பாருங்க, என்னது என்ன சொல்றான், மனமில்லாத ஒரு வாழ்வு. ஆவியிலே நிறைந்த ஒரு மனிதனுக்கு பொருள் மேல, இப்படிப்பட்ட முதலாவது இரண்டாவது தரமுள்ள காரியத்தின் மேல ஆசை, விருப்பம். ஆனா கர்த்தர் ஒரு நீதியை செய்து கொண்டிருக்கிறார், அமலேக்கர் செய்த காரியத்துக்கு நீதி நடப்புகிறார். இவன் நிமித்தம் ஆண்டவரின் நீதி நீதி இல்லாமல் போகிறது. வழங்குகிறார், நான் பேசுகிறது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நீதி ஒன்று உயிரோடு நீ வைக்க கூடாது, எல்லாவற்றையும் நீ அழித்து விட வேண்டும். ஆனால் நீதியை தேவனால் நிறைவேற்ற முடியவில்லை. ஏன், சவுல் என்ன சொல்லுகிறார், எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குது, முதல் தரமானவர்கள் இரண்டாம் தரமானவர்கள் எல்லாம் பிடித்தது, அவங்க மனதுக்கு அது ஏற்றதாக ரம்யமாக இருந்தது என்று சொல்லி அந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை அழைத்தால், எங்களுக்கென்று நாங்கள் ஒரு இருதயத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறோம், சகல வஸ்துக்களையும் அழித்து, அதாவது அற்பமானவைகளும் பிரயோசனமற்றவைகளையும் அவன் கொண்டு போட்டான். ஆனால் நல்லது என் பார்வையில், நல்லது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டான். தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருந்தது தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை அவமதித்ததுக்கு சரியாக இருந்தது. எப்படி இருக்கிறது, என்னமோ ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்கள். சவுலிடத்தில் யார் வந்து இந்த செய்தியை சொன்னது தெரியுமா, சாமுவேல் வந்து இந்த செய்தியை சொல்றார். சாமுவேலுக்கு யார் இந்த செய்தியை கொடுத்தது தெரியுமா, ஆண்டவர். ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா நினைப்பது, தேவ ஊழியக்காரர்கள் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது அநேகருடைய நினைப்பினு சொல்லிச்சுன்னா அது அவர் சொல்றாரு, அது அவருடைய விருப்பம் என்று நினைப்பதுண்டு. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, சாமுவேல் கர்த்தருடைய நாமத்திலே பேசினான், கர்த்தருடைய காரியத்தை வெளிப்படுத்தினான். உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், ஏதோ நாங்கள் ஒன்றை வந்து உங்களிடத்துல பேசவோ உங்களுக்கு ஒன்று சொல்லவோ எங்களுக்கே அது எவ்வளவோ கஷ்டம். ஆனாலும் சில காரியங்களை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், தேவர் ஆட்சியத்தின் நிமித்தம், கர்த்தருடைய சபையின் நிமித்தம் நாங்கள் சொல்லுகிற பொழுது அதை அசட்டை பண்ணுவது உங்களுக்கு நல்லதல்ல, அதை தள்ளிவிடுவது உங்களுக்கு நல்லதல்ல, அதை குறித்து ஒரு கமெண்டா பண்ணுவது உங்களுக்கு நல்லதல்ல, அதை குறித்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவது உங்களுக்கு நல்லதல்ல. அது ஆவியிலே நிறைவில்லாதவர்கள் செய்வார்கள், ஆவியில் நிறைவேற்றவர்கள் அதை செய்வார்கள். இங்கே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சாமுவேல் தொடங்குகிறார். ஆனா சவுலுக்கு சொன்னது சாமுவேல், ஆண்டவர் வந்து சவுலுக்கு சொல்லல. சவுல் எதை எப்படி அலட்சியமா எடுத்தாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் 16வது அதிகாரத்தின் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார், விலகினார். நான் கடந்த முறையும் சொன்னேன், தேவ காரியத்தின் காரியங்கள், சபையின் காரியங்கள், தேவனுடைய ஊழியத்தின் காரியங்களே நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அதை கடிந்து கொண்டு அதை சரிப்படுத்தி கர்த்தருடைய நாமத்திலே அதை வளைக்கிற பொழுது வளைந்து கொடுக்கிறவர்கள் நிமிந்து நிற்பார்கள், வளைந்து கொடுக்கிறவர்கள் நிமிந்து நிற்பார்கள். ஏனெனில் ஒரு தடவை நாம் சொல்லலாம், ரெண்டு தடவை சொல்லலாம், கேட்காதவர்கள் மூன்று தடவை நாம் சொல்ல வருவதே இல்லை. அதை அவர் பார்த்துக் கொள்வார், அதை அவர் செய்வார். எங்களுடைய வேலையை நாம செய்து விட்டோம், சொல்லிட்டோம், கேட்கலையா, இனி அவர் பார்த்துக் கொள்வார். வழங்குறதா, இது உங்களுக்கு நல்லதில்ல, இப்படி செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி கீழ்படியாதீங்க சொல்லுகிற சிக்கலையா அமைச்சு அவர் பார்த்துக் கொள்வார். அது எங்கள் வேலை அல்ல, உங்களுக்கு பின்னாலேயே தெரிஞ்சிட்டு அது எங்கள் வேலை இல்ல. உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் வேலை, செய்ய வேண்டியது உங்கள் வேலை, இல்லையோ அவர் விசாரிப்பார். 12வது வசனத்தை வாசிங்க, நான் சீக்கிரமா போயிருவோம். 12வது வசனம்,
மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க
போனான்.
அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம்,
தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், அடுத்தது என்ன, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி சவுல் செல்லுகிறார். என்ன என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தருடைய ஊழியத்திலே, கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய ராஜ்யத்திலே நிற்கிற நீ உனக்கு என்று சொல்லி தனி ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்ட யோசியாத, உன் பெயர் என்று சொல்லி ஏதாவது நாட்டுறதுக்கு துடியாதே, அது ஆபத்தில் முடிந்துவிடும். தாய்ப்பிரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், என் பெயர் என்று சொல்லி தமிழ் செய்து விட்டு அவர் போகிட்டாரு. தேவ ஒளிக்காரன் மர்றா அவரை சந்திக்கிறதுக்கு அங்கோ ஜபஸ்தம்பங்கள், ஜெயஸ்தம்பங்கள் எல்லாம் நாட்டப்பட்டு ஹோஹோ என்றிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே நமக்கென்று சொல்லி ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டாதீங்க. அநேகருக்கு விருப்பம், நாங்கள்லாம் இவைகளை காணாமல் வரவில்லை, நாங்கள் எல்லாம் இதை பார்க்காமலும் வரவில்லை. அநேகருக்கு தங்கள் பெயர் அடிபட்டால் அதில் ஒரு விருப்பம், விரும்புவார்கள். அது மாம்சம், அது பூமிக்குரியது, அது மனுஷீகம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது நல்லதல்ல, அது நல்லதல்ல. வழங்குறதா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், நமக்கு என்று சொல்லி ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி நம்முடைய பெயர்களை குறித்து மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினையாது இருப்பது ஆவிக்குரிய மனிதனுக்கு அழகு. சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், பம்பரம் போல தெரிவார்கள், ஓடி ஆடிக்கொண்டே திரிவார்கள், எல்லாரும் என்னை பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே திரிவார்கள், நான் தான் என்று சொல்லிக்கொண்டே திரிவார்கள். ஆவிக்குரிய மனுஷன் தன்னை அடக்கிக் கொள்ள தெரிய வேண்டும். ஆவிக்குரிய மனிதர்கள் மற்ற மனிதர்கள் என் நிமித்தம் ஆராதனையில டிஸ்டர்ப் பண்ணப்படாதபடிக்கு நடந்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய ஆராதனைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, உடைத்து விடக்கூடாது, நாம் குழப்பி விடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனையை குறித்து கணக்கு பேசலாம், நிறைய பேசலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, பழைய ஏற்பாட்டிலே தேவ சமூகத்தை ஜனங்கள் அண்டிய விதம், ஆடு மாடுகள் கூட பயப்படுகிற அளவுக்கு தேவ பிரசன்னத்துடைய பயம் இருந்தது. இஷ்டவே ஜனங்கள் தைரியம் கொள்ள முடியாமல் அவ்வளவுத்துக்கு ஒரு பயம் இருந்தது பாருங்க. ஆனா இன்றைக்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? முதியவர்கள் நடந்து கொள்றதைத்தான் மற்றவர்கள் செய்வார்கள், மற்ற பிள்ளைகள் அதைத்தான் கற்றுக்கொள்வார்கள். அதனாலே தான் நாம் அநேக இடங்களில் கடிந்து கொள்வதுண்டு. வேணா, பேசாமல் இருந்து கத்தரை ஆராதிப்பது உனக்கும் நல்லது தேவனுக்கும் நல்லது. ஆகைய நாள் இங்கே நடந்தது தனக்கு ஒரு பெயர். அடுத்தது வாசிங்க, மூன்றாவது 13வது வசனம். சீக்கிரம் வாசிங்க.
சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான்.
கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், மூன்றாவது காரியம். சவுல் என்ன சொல்லுகிறார்? சாமுவேல், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நல்லா புரிந்து கொண்ட மனிதன். இன்னைக்கு இங்க இருக்கிற ஜனங்களுக்கு தான் தங்கள் ஊழியர்களை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். வாசிச்சேன் சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினாரா? சாமுவேல் சொன்னபடி செய்தாரா? இல்லை. முதன்மையானவைகளை, இரண்டாம் தரவையானவைகளை எல்லாம் எடுத்து ஒதுக்கி வைத்து விட்டார். அவருடைய மனம் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இந்த மனுஷன் ஒரு தேவ மனுஷன். அவன் ஒரு தேவ மனுஷனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? பொய்யாய் சொல்லுகிறான், பொய்யாய் சொல்லுகிறான். என்ன தெரியுமா சொல்றான்? நீ தேவன் சொன்னபடி நான் செய்துட்டேன். இதுக்கு நான் அந்தந்த வசனங்களை வாசிக்க நேரமில்லை, நான் கடந்து செல்லுகிறேன். தேவன் சொன்னபடி நான் செய்துட்டேன். ஆண்டவர் சொன்னாரா? எல்லாத்தையும் அழிச்சு போட சொல்லி நான் செய்துட்டேன். ஆனா அவன் என்ன செய்தான்? முதன்மையானவைகள், இரண்டாவது ஆணவைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். ஆனா தேவ மண்ணிடத்துல வந்து என்ன சொல்றான் தெரியுமா? இதே காரியம் தான் அனனியா சப்ராண்டு வாழ்விலையும் நடந்தது. அவர் தேவ மனுஷனிடத்துல வந்து தயவு செய்து, தயவு செய்து போய் சொல்லாதீங்க, அதுக்கும் தைரியமாய் வந்து போய் சொல்லாதீங்க. இந்த தைரியம் எங்கெல்லாம் வருதோ எனக்கு என்ன தெரியல. நீ தேவ மனுஷனா? நீ தேவ மனுஷியா? நீ தேவ பிள்ளையா? நீ ஆவியை பெற்றவனா? கண்ட மாதிரி வந்து போய் சொல்றியே, உலகத்தானுக்கு இல்லாத மாதிரி எல்லாம் வந்து போய் சொல்றியே, இது நியாயமா? இவன் சொல்றான், இங்க பாரு, நீ தேவ சொன்னபடி நான் செய்துட்டேன். சாமுவேல் என்ன தெரியுமா சொல்றாரு? இங்க பாரு, என் செவிகள்ல என்ன விழுகுதுன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஊழியக்காரங்க பாருங்க, அவன் நேரையே பிடிச்சு கேட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவன் நேரையே பிடிச்சு கேட்டான். வாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கிறதுக்கு பிறகு நாளைக்கு பார்க்கலாம். ஆகையினாலே என்ன நடக்கிறது? மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். இன்றைக்கு அநேக தடவைகள் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் நாங்கள் தேவனுக்கு முன்பாய், தேவ ஊழியர்களுக்கு முன்பாய் தைரியமாய் போய் சொல்லுகிறோம், கூசாமல் போய் சொல்லுகிறோம், போய் சொல்லி பழகிவிட்டோம். எனக்கு ஒரு சிலர் உண்மையிலே தெரியும், இந்த சபையில் இருக்க உங்களுக்கு தான் பேசுறேன். நீங்கள் போய் சொல்லுகிறீங்கன்னு சொல்லி தெரிந்து என் தலையை ஆட்டி விட்டு நான் கடந்து சென்ற நாட்கள் இருக்கிறது. தேவ ஆவினால் நிறைக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்கள், இதில் என்ன நடக்கிறது தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது. இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது, வேற ஒன்றும் அல்ல. எனக்கு ஒரு காலத்துக்கு முன்பதாக ஒருவர் வந்து சொன்னார், ரெண்டு நபர் வந்து சொன்னார்கள், இவர் இப்படி போய் சொன்னாரு, இவர் இப்படி போய் சொன்னார்னு சொல்லி நம்ம சபையில் இருக்கிறவர்களுக்கு வந்து சொன்னார். எனக்கு என்ன பதில் சொல்ல, என்ன பதில் சொல்ல? என்ன ஒருவர் சொல்வாரு, இங்க பிரதர் அவங்க சும்மா இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது? தேவ, அதாவது நம்ம சபையில இருக்கிற நம்ம விசுவாசிகளை குறித்து நம்ம கிட்டே வந்து பிரதர் கோபித்துக் கொள்ளாதீங்க இப்படி என்று சொன்னா என்ன ஆயிடு? நம்ம வேலை என்ன தெரியுமா? அந்த மனுஷனை சமாளிக்கணும் பாருங்க. அந்த மனுஷன் இவன் நிமித்தம் ஏசி விட்டு போயிடக்கூடாது பாருங்க. அந்த மனுஷனை சரிப்படுத்தணும் பாருங்க. இதுதான் நம்ம வேலை. ஆனா ஆவியை பெற்றவர்கள், தேவாபிஷேகத்தை பெற்றவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தைரியமாய் போய் சொல்லிவிட்டு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா சாமுவேல் என்ன சொல்ல இந்த பாரு, காதல் என்ன தெரியுமா கேட்குது? நீ சொன்னாய் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி சொன்னியே, உன்னை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ணினார், உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தாரு, நீ கீழ்படியவில்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியை பெற்ற ஒரு மனிதனுக்குள்ளே நிவர்ந்தரையற்ற கீழ்ப்படுதல் இருந்தால் மாத்திரத்தில் தேவன் உன்னை வைத்து நடத்த முடியும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான், கீழ்ப்படியவே மாட்டார்கள் எந்த விஷயத்திலையும். ஏதோ தமக்கு எல்லாம் தெரிஞ்சது போல இருப்பார்கள். பெரியமானவர்கள், நான் உங்களுக்கு ஒரு சொல்லவா, தயவு செய்து தேவ ஊழியர்கள், சபையில் இருக்கிறவர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறதை மடங்கடித்து முறித்து ஒரு காரியத்தை செய்தால் அதற்கும் நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நிற்க வேண்டும். அந்த தைரியம் வராதிருப்பது நல்லது. ஆவிக்குரியவர்கள், ஆவியை பெற்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கள், நடக்கிற நடத்தைகள், சொல்லுகிற பொய்கள் தாங்கவே முடியலவா? நான் முதல்ல ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணினேன், உங்கள் சபையில இருக்கிற உங்களை குறித்து நாங்கள் சாட்சி கொடுப்பதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி. முதல் தடவை ஒரு தடவை பேசினேன், உங்களை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும். இங்கே சாமுவேல் அந்த அடுத்த வசத்தை வாசிங்க, மூன்றாவது அதுக்கு சாமுவேல், அடுத்த வசத்தை வாசிங்க, அதுக்கு சாமுவேல்,
சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான்.
சாமுவேல் வந்து நல்லா கேட்டுட்டு இருக்க, பாரு நீ சொன்னியே தேவண்டி வார்த்தையை நிறைவேற்றினு சொல்லி என் காதில் விழுகிறது என்ன. பிரியமான தேவண்டி பிள்ளைகளை, அநேகர் நீங்கள் எப்படித்தான் செய்கிறீர்கள், நீங்கள் ஒன்று செய்கிறீர்கள், ஆனால் எங்கள் காதில் விழுகிறது வேறொரு சத்தமாக இருக்கிறது. நான்காவது 15வது வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை
கேட்டு, 15வது திருப்பி வாசிங்க,
அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம்.
பாருங்க, இதுல சவுல் இரண்டாவது பொய் சொல்லுகிறார். 9வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சவுலுக்கு மனம் இல்லாம செய்தார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 15வது வசனம் சொல்றது உங்களுடைய ஜனங்கள் அதை செய்தார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சரியா, நாங்க 9வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல்
சவுலுக்கு மனம் இல்லை. இப்ப 15 வாசிங்க.
அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம்.
இப்ப இவன் என்ன, ஜனங்கள், அப்ப நான் இல்லப்பா, பொறுப்புல இருக்கிறவர்கள் கவனமா இருக்கவே, நான் இல்லப்பா, நான் இல்ல, ஜனங்கள் தான், ஜனங்கள் இது ஆதியாகமத்தில் தொடங்கினது, நான் இல்ல, நான் இல்ல, அது பலியிடுவதற்கு இப்படி செய்தாங்க. தேவ ஆவியை பெற்ற ஜனங்கள் பொய் சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் கடிந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒரு சிலரை தெரியும், கருப்பை வெள்ளை போல பேசுவார், வெள்ளையை கருப்பு போல பேசுவார், அவருடைய தந்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா தேவ ஆவியாய் பெற்றவர்கள், தேவ ஜனத்தின் தேவ அபிஷேகத்தை பெற்ற நீயும் நானும் நம் வாயிலிருந்து பொய்கள் வராதிருப்பதாக. ஏனெனில் தேவாவியானவர் என்னை விட்டு கடந்து சென்று விடுவார். மற்றவர்களை விடுங்க, என்னை விட்டு அவர் கடந்து சென்று விடுவார், போய்விடுவார். இதுதான் இங்கே நடக்கிறது. நாலாவது காரியம் என்ன? நாலாவது காரியம், மற்றவர்கள் மீது ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டே இருப்ப, இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், இதுதான் காரணம், சவுல் தான் காரணம். ஏன்? அவரிடத்திலே தான் பொறுப்பு இருந்தது, அவர்தான் அதை செய்ய வேண்டும். சாமுவேல் சொன்னார், கர்த்தர் இப்படி சொன்னார், இதை செய்து முடி. இல்லை, ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் கொண்டு ஒழித்து மறைத்து, அது என்ன பிரச்சனை தெரியுமா, அதை கொண்டு ஒழித்து வச்சுட்டாங்க. சாமுவேல் சத்தத்தை கேட்டு தான் தெரிந்து கொண்டா, அந்த சத்தம் மாத்திரம் இல்லையோ, நல்ல ஆடுகள் பாருங்க, சத்தம் போட்டு காட்டி கொடுத்துச்சு. இல்லைன்னுச்சுன்னா சாமுவேல் வந்துட்டு போயிருப்பார். ஒருவேளை ஆவிக்குரிய ஞான திருஷ்டிகளும் ஆவிக்குரிய அறிவுகளும் இருக்கிற மனுஷன் கண்டுபிடித்துக் கொள்வான், அது அடுத்த பிரச்சனை. ஆனா இந்த ஆடு காட்டி கொடுத்துட்டு பாருங்க, கத்தி இங்க பாருங்க, தான் நாங்க தான் பின்னுக்கு நிக்கிறோம், சீட்டுப்பட்ட நாங்க, ஆண்டவர் சொன்னாரு எங்களையும் கொல்ல சொல்லி, ஒண்ணு என்ன செய்யறது. ஆகிய நாங்க சவுல் என்ன சொல்ற, நான் கொன்ற இல்லப்பா, நான் கொண்ட, நான் கொண்டு தான் என்னட்ட கேளு, சாம வேலை நான் சொன்னா கேளு. இல்ல, ஜனங்க தான் செய்தாங்க, அவங்க தான் செய்தாங்க, இவங்க தான் செய்தாங்க, நான் இல்ல, ஆதாமே இல்ல, நான் இல்ல, ஏவாள் தான், ஏவாளே நான் இல்ல, பிசாசு சர்ப்பம் தான் இல்ல, நான் இல்ல. ஆவியானவர் சவுலை விட்டு கடந்து சென்றாராம். ஆவியானவர் என்ன செய்தார்? சவுலை விட்டு கடந்து சென்றார். ஹல்லேலூயா! எதுக்கு கடந்து சென்றார்? இவ்வளவு காரியம் நடக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய அன்பார்ந்த வேண்டுதல் என்னவெனில், தேவ ஆவியானவரை இழந்து விடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இழந்து விட, நீங்க நல்லவர்கள், உங்களுக்கு வழக்கம் போல எல்லாமே இருக்கும், வேதம் வாசிப்பீர்கள், ஜெபம் பண்ணுவீர்கள், நன்றாக பேசுவீர்கள், ஆனா தேவ ஆவியானவர் எங்க? பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
அப்பொழுது சாமுவேல், அந்த பேசிவிடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர்
இந்த பாருங்க, இப்ப பாருங்க, பதினேழாவது வருஷம் திருப்பி வாசிங்க சிஸ்டர், கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க.
அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ.
ஐயா ஐயா ஐயா, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாசிக்க, நீர் உம்முடைய பார்வை, நீ சிறியவனா இருந்தாயே, நீ இருந்த நிலைமையை நினைப்பா, நீ இருந்த நிலைமையில இருந்து கட்டருடை உழைத்து வைத்திருக்க நீ நடக்கிறது சரியா. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நன்றி மறந்தவர்களாய் தேவனுக்கு இருக்கிறோம். தேவன் என்னை பிடித்த இடம் எங்க தெரியுமா? சிறியவனாய் இருந்த பொழுது, சிறியவனாய் இருந்த பொழுது என்னை தேவன் கண்டுபிடித்து ராஜாவாக ஆசாரியனாக உழைத்து வைத்திருக்க அதை நீ மறந்தாயே.
அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர்.
ஐயா, நீ ஒருவராலும் மதிக்கப்படாது இருந்த பொழுது, நீ எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட பொழுது, ஒருவருமே உன்னை தேடல்லப்பா, அப்ப இல்லையா தேவன் உன்னை அழைத்து வந்தார், உன்னை கொண்டு வந்து அபிஷேகித்தார், உன்னை ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் மாற்றினார், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் கொடுத்தார். இன்றைக்கு என்ன செய்கிறாய் நீ? என்ன செய்கிறார் சாமுவேல் பார்த்து சொல்லு, ரஜபா, நீ அதை மறந்துட்டியே, நீ அதை மறந்துட்டியே, ஒன்றுமில்லாது இருந்த உன்னை அவர் ராஜாவாக்கினாரே, அங்கு இருந்திய உன்னை ராஜாவாக்கினார். இன்னைக்கு அநேக எனக்கு ஒரு சில வேலைகள்ல எனக்கு யோசனை, ஒரு சிலருக்கு சிந்திக்க முடியல போல நான் யோசிப்பதுண்டு. நம்முடைய கடந்த காலங்களை சிந்தித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அங்கேயோ இருந்தோம் பாருங்க, உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக அவர் மாற்றி இருக்க நான் போய் சொல்லலாமா? நான் கீழ்படியாம இருக்கலாமா? அவருக்கு ஆவியானவர் சுக்கமடைந்து என்னை விட்டு கடந்து சென்று விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவனே, பிரியமானவளே, நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமை அந்த நிலைமையை விட மேன்மையானது. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு நீங்கள் இருந்த நிலைமையை விட இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை மேன்மையானது, மகிமையானது, ஆசீர்வாதமானது. கர்த்தருடைய ஆவியோடு நாம இருக்கிறோம், ஆனா அவரை பார்த்து போய் சொல்லாதீங்கப்பா. இன்னைக்கு அநேகர், பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அந்த தாழ்மையிலே நினைத்து தந்தவைகளை காத்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய பார்வைக்கு நீர் சிறியவராய் இருந்த அவனுக்கே நான் அற்பமான மனுஷன் என்று நினைத்தான். ஆனா ராஜாவான பொழுதுதான் அநேகருக்கு தாங்கள் அற்பமானவர்கள் என்று அந்த அறிவே இல்லாமல் போகிறது. ஆரம்ப ஊழிய நாட்களும் ஆரம்ப ரட்சிப்பின் நாட்களும் யாருக்கு சொல்லுவது? சமூல் இதுவரைக்கும் கீழ்ப்படிஞ்சே வந்தான் பாருங்க. ராஜாவான உடனே யுத்தத்துக்கு போ, யுத்தம் பண்ணு, எல்லாத்துக்கும் போனா. ஆனா கொஞ்சம் தெளிவு வந்து விட்டது, கொஞ்சம் புரிந்துரைப்பு வந்து விட்டது, ராஜ்ய சிந்தை வந்து விட்டது, ராஜாண்ட நினைப்பு வந்து விட்டது, எல்லாம் முடியும் என்ற நினைப்பு வந்து விட்டது, எல்லாம் செய்ய தெரியும் என்ற முடிவு வந்து விட்டது, எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அறிவு வந்து விட்டது. அதனால என்ன, தான் இருந்த இடத்தை மறந்து கர்த்தர் சொன்னதை செய்யாமல் போய்விட்டான். இன்னைக்கு அநேகம் அப்படி நடக்கிறது உண்டு, நடக்கிறது உண்டு. பிரியமானவர்களே, உங்களால் முடிந்தால் அந்த வசனத்தை உங்களுடைய பேனையினால் கிறுக்கி வையுங்கள். நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். அருமையான ஒரு வசனம். நாங்க சிறியவர்களாக இருந்த பொழுது, அற்பமானவர்களாக இருந்த பொழுது, தள்ளிவிடப்பட்ட பொழுது, ஆண்டவர் எங்களை தூக்கி எங்களை துளிர்க்க வைத்து எங்களை வைத்திருந்தார், அப்ப அது மறந்துட்டியே சாமுவேல் என்று சொல்லி சாமுவேல் பார்த்து கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, அது ரெண்டு வசனத்தை சேர்த்து வாசிங்க சிஸ்டர்.
அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும், அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று
சொல்லி. நாம் தாழ்மையிலே இருந்த பொழுது கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணார். ஆவியின் நிறைவு எங்களுக்கு எப்ப கிடைச்சது? ஊழியம் செய்து 10 வருஷம் தாண்டி குவாலிபிகேஷன் எடுத்த அப்புறம் இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, ஆவியின் முதல் முதல் ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த நாட்களை நினைங்க. அப்பொழுது இப்பவும் வாழ்வே மாறிவிடும். ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே என்று கண்ணி கதறி அழுது புலம்பி விழுந்து எழும்பி சிறு பிள்ளைகளை போல தவண்டு திரிந்த நாட்கள் இன்றைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாய். இன்றைக்கு நாம யாரு ராஜாக்கள் அல்லவா? ஆவியானவர் உன்னை விட்டு விலகாத படிக்கு காட்டுக்கொள் காட்டுக்கொள். 21வது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர், 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஜனங்களோ
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பழிகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
எல்லாருக்கும் பலி செலுத்த வேண்டும் என்று விருப்பம்ப்பா. ஆண்டவருக்கு துதி செய்யணும், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். ஆராதனைக்கு வருவதெல்லாம் ஒரு பலியின் ஒரு பக்கம். ஆனா கீழ்ப்படிவு கிடையாது, கீழ்ப்படிய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஏனெனில் நாங்கள் இன்றைக்கு ராஜாக்கள், நாங்கள் ராஜாக்கள். எங்களுக்கும் ஆண்டவர் எல்லாம் சொல்றார், எல்லாம் தெரிவிக்கிறார், எல்லாம் வருது, எல்லாம் போகுது. ஆனா ஆட்களை பார்த்த தெரியல. அதற்கு சாமு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் பலி உனக்கு பெருசா போயிருச்சா? எது கர்த்தருடைய சத்தம்? சாமுவேல் வந்து சவுலுக்கு சொன்னது கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு எல்லாரும் சத்தத்தை எக்ஸ்ட்ராவாயும் யோசிக்கிறேன். இந்த பாருங்க, கர்த்தர் ரெண்டு விதமாய் பேசுகிறவர். அவருடைய சத்தத்தையும் கேட்டவர்கள் இருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நான் கேட்கவில்லை. ஆனால் வேதத்தினூடாக அவர் கொடுத்த ஊழியர்களை வைத்து எங்களோடு பேசுவது அது ஒரு வழிமுறை என்பதை நாம் மறக்க முடியாது. சாமுவேல் இருந்தார், தேவனுக்கும் சவுலுக்கும் நடுவில் இருந்து பேசினார். அந்த சத்தத்தை அவன் மதித்து அவன் செயல்பட்டான், கர்த்தருடைய சத்தமாக அதை எண்ணினான். இன்றைக்கோ இன்னைக்கு அநேக வாழ்வில் அந்த நாட்களை மறந்து விட்டார்கள். எந்த நாட்கள் தெரியுமா? எந்த நாட்கள் தெரியுமா? நான் அற்பமாக இருந்த நாட்கள், உன் பார்வைக்கு அது சிறியவனாக இருந்த நாட்கள் அப்பா. அது இன்றைக்கோ பரதர் 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 சிஸ்டர் கீழ்ப்படியை விட நீ செய்கிற காரியம் எல்லாம் நல்லது என்று நினைக்கிறாயோ? யாருக்கு கீழ்ப்படியல்ல? சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இதுதான் உண்மையான சத்தியம். அதுக்கு பிற்பாடு இருக்கிறது. சாமுவேலுக்கும் தேவனுக்கும் உரியது, சாமுவேலுக்கும் சவுலுக்கும் உரியது வேறு காரியம். சபையில் உனக்கு கொடுத்த ஊழியர்கள் உனக்கு சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து இரு, அது உனக்கு நல்லது. ஆவியில் நிறைந்திருக்கிற மனிதர்கள் அப்படி நடப்பார், நடப்பார், நடப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கீழ்ப்படுதல் என்ற சத்தியம் ஆதியாகமத்திலிருந்து தொடங்கியது. இன்று வரைக்கும் அந்த சத்தியங்கள் அந்த பிரசங்கங்களும் குறைந்ததே கிடையாது சபைகளில். ஏன்? அப்போஸ்தலன் நடுவர்களையும் சரி, நிருபங்கள்லையும் சரி, அது அந்த சத்தியங்கள் குறைந்ததே கிடையாது. அவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்களும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு பின்பாக வருகிறவர்களும் அதை குறித்து பிரசங்கம் பண்ணத்தான் போகிறார்கள். ஏன்? கீழ்ப்படிவு பலது இருக்கப்பா பைபிள்ல. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும், சபையிலே ஊழியர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டும், எல்லோரும் தேவனுக்குள்ளே அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி பல பொருள். ஆனா இவைகள் செய்யாதிருக்கிற பொழுது பில்லு சூன்யத்துக்கும் ரெண்டதம் பண்ணுதலுக்கு ஒப்பானவர்களாய் மாறிவிடுவோம். தேவ பிள்ளையானி தேவாவில நிறைந்திருக்கிறாயா? அந்நிய பாஷை பேசுகிறாயா? என்ன வேற என்ன என்னெல்லாம் பேசுறீங்க? பேசுங்க, ஆனா கீழ்ப்படிதில்லையேப்பா. அந்த வசனத்தை சீக்கிரம் வாசிங்க, எனக்கு டைம் ஓடிட்டே இருக்கிறது. அது வாசிங்க.
அதற்கு சாமுவேல் வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும்.
ஐயா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும்
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
இந்த பாருங்க, சவுல் என்ன நினைச்சா தெரியுமா? ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இதுதான் பிரச்சனை. போதருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஊழியக்காரனை கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா ஊழியத்தை செய்வேன், ஊழியத்தை நிறைவேற்றுவேன், வைராக்கியமா செய்வேன், துள்ளி குதிச்சு செய்வேன், அப்படி போவேன், இப்படி வருவேன், அதை செய்வேன். ஆனா போதருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஊழியக்காரருக்கு கீழ்படி. அவங்க என்னதான் சொல்லட்டு செய்வேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தின் கீழ்ப்படியின் அடியிலே இருக்கிறது. உனக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அச்சுவரை ஆடுவரியாக செய்து முடித்தார். ஒன்றிலையும் அவர் பிசகவில்லை. அதுதான் வெற்றி, அதான் அவருடைய வெற்றி, அதான் சிலுவையின் வெற்றி. ஆண்டவர் கிறிஸ்துவின் தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிட்டிருக்கும், ஆனா என்ன விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேற்றிட கூடாது, உங்களுடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படுகிறேன். அதுதான் அவருடைய வெற்றி. இன்னைக்கு நம்முடைய வாழ்வின் வெற்றி எங்கே இருக்கிறது தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படுதல் இருக்கிறது, கீழ்ப்படுதல் இருக்கிறது. கவனமாயிருங்கள், தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தில் இருந்து தொடர்ந்து வாசிங்க.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பிள்ளி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
பிரியமானவர்களே, இந்த இரண்டதம் பண்ணுதல் இருக்கு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 23rd
பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல்
அவபக்திக்கும் பண்ணுதல். என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏனென்னா நான் முரட்டாட்டம் பண்ணி இருக்கிறேன், அதனால சொல்றேன். விசனமும் கோபமும் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பொழுது ரெண்டதம் தாண்டவமாடும். நான் பேசுறேன், அனுபவத்துல பேசுறேன், என்ன குறிச்சு பேசுறேன் கேளு. உன்னை குறிச்சு பேசினாத்தான் கோபிச்சு தோடிடுறியே. கோபமும் மூர்க்கமும் உச்சகட்டத்தில் இருக்கிற பொழுது ரெண்டதம் தாண்டவமாடும் வாழ்விலே. விசனமும் கோபமும் வாழ்க்கையில நிறைந்திருக்கிற பொழுது ராண்டவமாடும். பாருங்க, நான் எத்தனை தடவை தாண்டவம் ஆடினேன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒரு சில வேளைகள்ல என் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் தெரியும். ஆவிக்குரிய மனுஷன் அப்படி இருக்க முடியாது. ஆவிக்குரிய மனுஷன் அப்படி இருக்க முடியாது. தேவாவியை பெற்றவர்கள் அப்படி இருக்க முடியாது. இதை குறித்து நிறைய பேசலாம்.
முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு.
நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். சாமுவேல் சொன்ன வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளினபடினால் உன்னை அவர் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தார். அநேக காரியங்களே தேவனங்களை புறக்கணிக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? அநேக காரியங்களில் தேவனங்களை தள்ளி விடுகிறார், உங்களுக்கு தெரியுமா? அது அநேக காரியங்களில் இது இது சரிவராது. ஆண்டவர் சிலர் தன் ஜனத்துக்காக வேண்டி விசனப்பட்ட இடமெல்லாம் இருக்கிறது, அது அங்காளுக்கு இருக்கிறதுக்கு. இங்கே அநேக காரியம் ஆவியிலே நிறைக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று, சவுல் யார்? ராஜரீக ஆசாரிய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன், ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். ரெண்டதம் பண்ணி அது பில்லி சூன்யத்துக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரி. இன்றைக்கு சபைகள் விக்கிராராதனை செய்கிறவர்களை பார்த்து சபம் பண்ணி வேண்டுதல் செய்து ரட்சியம் ரட்சியம் என்று புலம்புகிற நாட்களாக இருக்கிறது. ஆனால் நீ யாரப்பா? உன்னை கொஞ்சம் சிந்தி, உன்னை கொஞ்சம் ஆராய், உன்னை கொஞ்சம் தேவ சமூகத்தில் நிறுத்து. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறதா? ஆனால் ரெண்டுதம் பண்ணி பில்லிசூனியத்துக்கும் விக்கிராராதனைக்கும் ஊறியவர்கள் போல நாம் நடந்து கொள்ளுகிறது நல்லதில்லையே. ஏதோ தப்பி தவறி என்னவோ தெரியல. எனக்குள்ள இருக்கிற அந்த அந்த ரெண்டதத்தின் அந்த நோக்கங்களும் மூர்க்கங்களும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டார்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புறேன். பாருங்க, எனக்கு அந்த நாட்டில் சிலது கண்ணிலே இருக்கிறது, கண்ணிலே இருக்கிறது. அவைகளை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டார்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன், நம்புகிறேன். பிழைகளை உணர்வது சரியான ஒரு ஆவிக்குரிய வழிநடத்தலுக்கு ஏற்றவன். தங்களை சரிப்படுத்திக் கொள்வதும் தேவ வழிநடத்தலுக்கு ஏற்றாக நம்மளை ஒப்புக் கொடுக்கிறதும் ஏற்றது, நல்லது. ரெண்டுதம் பண்ணுதலும் பில்லிசூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதலும் அபபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் வாசிங்க இருக்கிறது,
சரியா இருக்கு. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார்.
உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிற பொழுது நீங்க கனவுலையும் நினையாதீங்க. கர்த்தர் உங்களை வைத்து அவர் நினைக்கிற காரியத்தை செய்து முடிப்பார்னு சொல்லி தயவு செய்து நம்பாதீங்க. இன்றைக்கு இங்க இருந்து வருகிற பிரசங்கங்களும் சரி, வேற எங்கே இருந்து வருகிற பிரசங்கங்களும் சரி, எங்கள் காதுகள் அவைகளுக்கு திறந்து இருக்கிறது. ஒரு காலத்துல நானும் இருந்தேன், சொல்லுவான் சொல்லுவான், நான் இப்படி எல்லாம் பிரசங்கம் கேட்டேன்னு சொல்லி எனக்குத்தான் செய்யறாங்கன்னு சொல்லி நினைத்து நான் பிரசங்கம் கேட்ட நாட்கள் இருக்கிறது. ஆனா இது கர்த்தருடைய வார்த்தையப்பா, கர்த்தருடைய வார்த்தை தள்ளுவது. இது எனக்கு இல்லை, அங்க இங்க பிங்க வேணும் என்று அப்படி இதண்டு சும்மா இருங்கப்பா. எத்தனை வருஷத்துக்கு இதை சொல்லி சொல்லியே உங்க வாழ்க்கை ஓட்ட போறீங்க? எத்தனை வருஷத்துக்கு இதை புலம்பிக்கொண்டே இருக்க போறீங்க? எத்தனை வருஷத்துக்கு சின்ன பிள்ளைகளை போல சும்மா நோய் நோய் நின்று போறீங்க? சும்மா இருங்க, இல்லாட்டி பேசாம இருங்க. சண்டதம் பண்றது பிள்ளை சூன்யத்துக்கு ஒப்பானது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், போகலாம் சீக்கிரமாக.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன்.
இங்கே அடுத்து போய் சொல்றான், நான் ஜனங்களுக்கு தான் பயந்தேன். முதல்ல அந்த வசனத்துல அங்க வாசிட்ட அவனுக்கு இருதயத்துல விருப்பம் இல்லாதிருந்தேன்னு சொல்லி பாக்குறோம். இங்க திரும்பி சொல்றான், பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவ ஆவியினாலே நிறைந்திருக்கிற மனுஷன் அவன் நிபந்தனையத்தை கீழ்ப்படுதல் உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லவா, திறந்துள்ளத்தோடு சொல்றேன், என்னால் முடிந்த அளவுக்கு, எனக்கு கொடுத்திருக்கிற போதகருக்கு முடிந்த அளவுக்கு, இந்த காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளை தட்டாமல் செயல்படுத்த முயற்சி எடுக்கிறேன். முடிந்த அளவுக்கு பல்ல கடித்து கொண்டு சில காரியங்களை நான் செய்வதற்கு, ஏனெனில் கீழ்ப்படுதல் என்பது தேவராட்சியத்துக்கு மிகவும் முக்கியம். அதே போல கீழ்ப்படுதல் என்பது உங்கள் குடும்ப வாழ்க்கைகளுக்கு மிகவும் முக்கியம். நான் ஒரு தடவை பேசியதுண்டு, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைகளை அநியாயம் பண்ணி விடாதருங்க, அநியாயம் பண்ணி விடாதருங்க, அசட்டை பண்ணி விடாதருங்க, புறக்கணித்து விடாதருங்க. தேவாவியானவர்களை பெற்றவர்கள் பெற்றவர்களை போல நடந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, உங்கள் நடத்தை தான் உங்கள் பிள்ளைகளை நாளைக்கு நடத்தும், அதையும் மறந்து விடாதருங்க. ஆகையினால என்ன நடக்கிறது, கீழ்ப்படுதல் இல்லாததுனாலே சவுலை ராஜாவாக இல்லாமல் தள்ளினார், ஆண்டவர் தள்ளினார். ஆகையினாலே இப்ப நான் உங்களை கேட்கவா, நீங்க பாருங்க, அந்த பெரிய ராஜ்யம், அந்த பெரிய ராஜ்யம், ராஜா ஆண்டவர் கீழ்ப்படியில் இருந்து தள்ளினார். நீ நான் இந்த சபையில் வைக்கப்பட்டு ஊழியங்களை கொடுத்திருக்க, ரெண்டதம் பண்ணி கீழ்ப்படியாமல் அலட்டி கொண்டு மாம்சத்துக்குரியதை பேசிக்கொண்டிருக்கிற உன்னை தேவன் எத்தனை நாளைக்கு வச்சு நடத்துவது சொல்லு? எத்தனை நாளைக்கு வச்சு நடத்துவது? நியாயமாக சிந்திங்க, எத்தனை நாளைக்கு தேவன் உங்களை வச்சு நடத்துவது? இவன் ராஜாபா. சாமுவேல் வந்து சொல்றான், தைரியம் வந்து பாரு, நீ ராஜாவாக இல்லை, போ அங்கால, நீ ராஜாவாக இல்லை, போ அங்கால, ஆண்டவர் தள்ளினார் உன்னை, நீ கீழ்ப்படியல்ல, நீ வசனத்தை தள்ளினாய், நீ பழியை கொண்டு வந்த எல்லாம் பழி செலுத்த, பழியை கொண்டு ஆடு மாடு வச்சு பழி செலுத்த வந்தாய், ஆனால் கீழ்ப்படியல்ல, கீழ்ப்படியல்ல, நீ இன்னும் ராஜாவாக தேவன் நிறுத்த முடியல, விலகு விலகு. அநேக தனிப்பட்ட மூர்க்கங்களும் தனிப்பட்ட காரியங்களையும் வைத்து கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம். இதை நன்றி புரிந்து கொள்ளுங்க. நாங்கள் செய்கிறது ஒன்றும் ஒருத்தருக்கும் ஒன்றுமே நடவாது. நான் இங்கே தலைகளை நின்று உங்களுக்கு ஒன்று பிரியோசனமும் இல்லை. ஆனால் தேவன் என்னை கவனிக்கிறவர், தேவன் என்னை பார்க்கிறவர், தேவன் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து என்னை அவர் தள்ளிவிடுவார், அதிலிருந்து உங்களுக்கு ஒன்று சொல்லவா, தைரியமாக சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை கீழ்ப்படிவோடும் கர்த்தருடைய பயத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்தால் அடுத்தவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் என்பதிலே எனக்கு எந்தவித சந்தேகமுமே கிடையாது. சபையை நல்லா புரிந்துகொள், ஒருபோது நான் நினைக்க கூடாது, என்னை குறித்து பேசுகிறேன், ஒருபோது நான் நினைக்க கூடாது, நான் தான் ஊழியக்காரன், போதகர் இருக்கிறார், அடுத்தது நின்று நான் தான் ஊழியம் செய்கிறேன், நான் தான் பிரசங்கி, நான் தான் சொல்லுகிறேன். கேள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளை கனம் பண்ணி, இன்னைக்கு கனம் பண்றதே இந்த ஊழியர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தா கர்த்தர் என்னை தள்ளி விடுவார். மாற்றம் இங்க பாருங்க, தாசன் என்பது உங்களுக்கு நீங்க ஒரு வழி, ஓ பிரதர் தாசன், ஓ பிரதர், ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் தான், நீ கீழ்ப்படிஞ்சியா இல்லையா, வசனத்துக்கு நீ ஏற்றுக்கொண்டியா இல்லையா, வசனத்தை நீ அங்கீகரிச்சியா இல்லையா. எத்தனை வருஷம் ஊழியம் செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பப்பட்டு எவ்வளவு துயரப்பட்டு எவ்வளவு பேர் பேசினாங்க, எவ்வளவு பேர் துப்பினாங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. உண்மையா இருக்கிறியா? கீழ்ப்படிந்து ஊழியத்தை செய்கிறியா? அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறியா? கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறியா? தனிப்பட்ட காரியங்களை இருதயத்தில் நிறைத்து வைத்துக் கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை வஞ்சித்து நடத்துகிற உனக்கு ஒன்று சொல்லவானா? கண்ண நாளைக்கு உண்டாலும் ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. அநேகர் இந்த பிரசங்களை யோசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லவா, சில காரியங்கள் சடுதியிலே நடக்கும், சில காரியங்கள் சடுதியிலே நடக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் நான் நல்ல ஒரு பிரசங்கியாக இருக்கலாம், நாளைக்கு கத்தர் என்னை தள்ளினால் என்ன செய்வீங்க? நீங்க நடுவில் விழுந்து தலைகளாக நின்றாலும் ஒன்றுமே நடக்க முடியாது. அதே மாதிரி தான் உன்னை குறித்து நான் சொல்லுகிறேன். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய ஓட்டங்கள், நம்முடைய பிரயாசங்களை பார்த்து ஓ தாசன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஊழியம் செய்யிட்டு சொல்றதுக்கு அவர் ஒன்றும் மனுஷன் கிடையாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓ பிரதர் தாசன் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் அவன் கஷ்டப்பட்டான் துன்பப்பட்டான் துயரப்பட்டான்னு சொல்லி நீங்க ஒரு பாத போதவரோட பேசலாம். ஆனா அவர் மனுஷன் கிடையாது. நிறுத்து, நீ என்னை அவமதித்தாய், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, என் ஊழியத்தை ஒழுங்காய் செய்யவில்லை, என் வேலைகளை ஒழுங்காய் செய்யவில்லை, என் காரியத்தை ஒழுங்காய் செய்ய. ஆவியை பெற்ற நாம், ஆவியை பெற்ற நானப்பா இப்படி இருக்கலாகாது. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் 16:14 சொல்லுகிறார். 16:13-14 வாசிங்க.
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார். கர்த்தரால்
வரவிடப்பட்டவர்களே கேளுங்க, பாருங்க, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு வேலை செய்த சவுல் தேவனால் தள்ளிவிடப்பட்டு தாவீது அந்த இடத்துக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்பவும் தாழ்ந்த உள்ளத்தோடும் கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்று, உங்களை வைத்து தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத படிக்கும் உங்களுடைய வாழ்க்கையை உடைத்து விடாதீங்க. ஒருவேளை சாமுவேல் சவுலுக்கு சொன்னது போல இந்த காரியங்கள் கச்சிதமாய் நடந்திருந்தால் தாவீது இந்த இடத்துல இடம் பெறுவதற்கு இடமே இல்லை. சபையிலே கீழ்ப்படுதலை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அந்த சபை வளரும், அந்த சபையில தேவன் பிரியமாய் இருப்பார். எல்லாத்துக்கும் காரணம் உள்ளவர்களாக இருக்காதே, எல்லாத்துக்கும் காரணம் காட்டுகிறவர்களாயும் இருக்காதே, எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்லுகிறவர்களாயும் இருக்காதே. எதை பேசினாலும் ஒரு காரணம் வைத்திருப்போம். சவுலும் எல்லாத்துக்கும் காரணம் வச்சிருந்தார். கடைசியில் அவருடைய ராஜரிகம் பறிபோய்விட்டது, ராஜரிகம் பறிபோய்விட்டது. என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே தாவீதை அபிஷேகம் பண்ணு. அங்கிருந்து ஆவியானவர் நினைச்சதார் சாமுவேல் சவுலுக்குள்ளே வந்திறங்கினார். சவுலோ அசுத்தாவினாலே வழிநடத்தப்பட்டான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவன் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவருக்கு விரோதமாக பொய் சொல்லாதீங்க, அவருக்கு விரோதமாக ரெண்டதம் பண்ணாதிருங்க, பில்லி சூன்யம் பண்ணாதிருங்க, விக்கிர ஆராதனை செய்யாதிருங்க. என்ன எங்க செய்யணும்னு கேட்குறீங்களா? எங்க என்னப்பா ரெண்டதம் பண்ணாதீங்க, கோபம் அடைகிறது கீழ்ப்படுகிறதே கிடையாது, ஊழியக்காரனை கனம் பண்ணுவதே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இங்க ஒரு சில குடும்பத்தை நான் பார்க்குறேன், ஒவ்வொரு ஞாயிறும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவார்கள். அது எனக்கு மனமகிழ்ச்சி, எனக்கு மனமகிழ்ச்சி. அது அது நல்லொரு காரியம், அது நல்லொரு பழக்கம், அது நல்லொரு பழக்கம். அதே இடத்துல போகிற பொழுது பாஸ்டர் நாங்க போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போவோம். அது ஒரு நல்ல பழக்கம், அது ஒரு நல்ல பழக்கம். எல்லா நேரத்திலையும் அது சாத்தியமாகறது இல்லை, ஆனாலும் அது ஒரு நல்ல பழக்கம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிலே நிறைந்த ஒரு வாழ்வு, அவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்வாக இருந்தால் அதுவே நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. இதோடு நான் நிறுத்தி விடுகிறேன். இதுக்கு மேலே நான் போகவில்லை. இதுக்கு மேலே சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அவமதித்தபடியினால் நானும் நீயும் அவரை கூப்பிடுகிற பொழுது அவரும் அவமதித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவசபத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை துக்கப்படுத்துகிற வண்ணத்தில் நடந்து விடாதருங்கள். அவர் எங்களை விட்டு கடந்து போகிற அளவுக்கு நடந்து விடாதருங்கள். அவர் எங்களை அழைத்த அழைப்பிலிருந்து எங்களை விலக்கி விடாதபடிக்கு நடந்து கொள்ளாதருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அவர் மிகவும் முக்கியமானவர். நாம் அவர் வரும் வரைக்கும் இவருடைய வழிநடத்துக்குள்ளே இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. சபை அவருடைய வழிநடத்திலே நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அதிலே நிறைந்திருக்க வேண்டும். அவரை அசட்டை பண்ணி விடாதபடிக்கு, அவரை துக்க பண்ணி விடாதபடிக்கு, அவரை துயரப்படுத்தி விடாதபடிக்கு. பிரியமானவனே, பிரியமானவனே, அவரோடு பேசி உன்னை சரிப்படுத்திக்கோ. வழக்கம் போல எல்லாவற்றையும் செய்து வழக்கம் போல பேசி, வழக்கம் போல கோபத்து தாபத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாத, துயரப்படுத்தாத. மனிதர்களை துக்கப்படுத்தி விடு, ஆனா தேவனை துக்கப்படுத்திடாத. ஆவியானவரை துக்கப்படுத்திடாத, ஐயா துக்கப்படுத்திடாத. தயவு செய்து நான் கர்த்தருடைய நாமத்தில் கேட்கிறத கேள். அவர் உன்னை விட்டு விலகி விடுவார். அப்புறம் நீ அதறி என்ன, கதறி என்ன, புலம்பி என்ன, ஓடி என்ன, செய்த என்ன, செய்யாம விட்ட என்ன, கர்த்தர் உன்னையும் என்னையும் விலக்கி விடுவாரே. கிருபையின் காலம், கிருபையின் காலம் என்று சொல்லி உன்னை ஏமாத்திக் கொள்ளாத. தேவன் பொறுத்திருக்கிறவர், தேவன் காத்திருக்கிறவர். ஆனால் அவர் சடுதியிலே நீதி செய்கிறவர் என்பதை மறந்து விடாதே, மறக்காத. அவளுக்குள்ள இருந்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, தேவ ஊழியக்காரனை கீழ்ப்படியாம, தேவ ஊழியக்காரனை மதியாம. பலிகளை விரும்பி தேவனை விட்டு விட்டானே, தேவனை மறந்து விட்டானே, தேவனை விட்டு விட்டானே. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் வாழ்வை கர்த்தருடைய ஆவியானவருக்கு முழுமையாய் ஒப்புக்கொடு. அவர் துக்கம் அடைகிற அளவுக்கு நடந்து கொள்ளாதே. நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, உம்முடைய ஆராதனை, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நடக்கிற விதங்களில் எங்கள் பிள்ளைகள் நடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் சொத்தியாய் நடந்து எங்கள் பிள்ளைகள் அப்படியே நடந்து தங்கள் வாழ்க்கைகளை கெடுத்து விடாத படிக்கு, கோபம் உள்ளவர்களாய், ஆண்டவரே தாபம் உள்ளவர்களாய், ஆண்டவரே முரட்டாட்டம் உள்ளவர்களாய், என் தகப்பனே நடந்து எங்கள் பிள்ளைகளும் அப்படியே பின்பற்றி விடாத படிக்கு ஆவியானவரே எங்களை சரிப்படுத்துங்க, சரிப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஊழியம் செய்கிறது போல எங்கள் பிள்ளைகளும் ஊழியம் செய்ய, நாங்கள் உங்களுக்குள்ளே வளர்கிறது போல எங்கள் பிள்ளைகளும் உங்களுக்குள்ளே வளர, முதிர்ச்சி அடைய, வளர்ச்சி அடைய. கர்த்தர் கிருபை செய்வீராக, தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை மாம்சத்துக்குரியவர்களாக வளர்த்து விடாத படிக்கு, உலகத்தின் காரியங்களை அவர்களுக்கு காண்பித்து அதன்படி வளர்த்து விடாத படிக்கு தகப்பன் எனக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு உதவி செய்வீராக. இந்த கரத்துக்குள்ள பிள்ளைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நசரே நான் இயேசு நாமத்திலே சபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, எங்களுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.